بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، وصلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين، أما بعد. கண்ணியத்துக்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிகாஹ் என்று சொல்லப்படக்கூடிய திருமணத்தை அவனுடைய மார்க்கத்தில் மிக பிரதானமான ஒரு பகுதியாக ஆக்கி வைத்திருக்கிறான். மார்க்கத்தில் எந்த காரியத்தை செய்கிறதாக இருந்தாலும் அதற்கு நீயத் என்ற ஒன்று இருக்கிறது. எந்த ஒரு விஷயத்துடைய சவாப் கூலி அதிகமாகிறதும் அது சிறப்புள்ளதாக ஆகிறதும் அதனுடைய நீயத்தை பொறுத்தது. நீயத் என்று சொல்றது அல்லாஹு தாலா முஸ்லிம்களுக்கு தந்திருக்கிற ஒரு அசாதாரணமான, அதாவது மிக மகத்தான ஒரு அமலாக இருக்கிறது. மனிதன் சின்ன சின்ன விஷயங்களை செய்யும் பொழுது அவன் வைக்கக்கூடிய பெரிய பெரிய நீயத்தின் காரணத்தினால அல்லாஹு தாலா பெரிய கூலிகளை கொடுக்கிறான். ஹதீஸ்ல கூட வந்திருக்கிறது, அல் அமால் பின்னியாத், இன்னமல் அமால் பின்னியாத். மனிதன் செய்யக்கூடிய எந்த ஒரு அமலாக இருந்தாலும் அது அவனுடைய நீயத்தை பொறுத்ததாக இருக்கிறது. இமாம் சுயூத்தி ரஹிமஹுல்லா சொல்கிறார்கள், ஒரு முஸ்லீம் உலகத்தில் முஸ்லீமாக வாழ்கிறான் ஒரு 60 வருஷம் அல்லது 70 வருஷம் அல்லது கொஞ்சம் கூடுதலான காலம். ஆனால் 60 வருஷம் முஸ்லீமாக இஸ்லாத்தில் வாழ்ந்ததற்கு அல்லாஹ் அவனுக்கு கொடுக்குற கூலி நிரந்தரமான சுவர்க்கம். 60 வருஷம் இஸ்லாத்தில் வாழ்ந்ததற்கு 60 வருஷ சுவர்க்கம் இல்லை, அல்லது 6000 வருஷம் சுவர்க்கமும் அல்ல, நிரந்தரமான சுவர்க்கம். ஒரு காஃபிர் குஃபர்ல இருக்கிறான், ஷிர்க்ல இருக்கிறான், அவன் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறது 60 வருஷம் 70 வருஷம் தான். ஆனால் அல்லாஹ் அவனுக்கு கொடுக்கிற கூலி இருக்கிறது, இது 60 70 வருஷம் அல்ல, நிரந்தரமான நரகம். ஏன், இதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க? இது அந்த மனிதனுடைய உள்ளத்தில் இருந்த நீயத்தை பொறுத்தது. ஒரு முஸ்லீம் 60 வருஷம் வாழ்ந்தாலும் அவருடைய மனசுக்குள்ள இருக்குது, நான் 60 வருஷம் இல்லை 600,000 வருஷம் வாழ்ந்தாலும் நான் ஒரு முஸ்லீமாகத்தான் வாழ்வேன். அந்த நீயத்துக்கு அல்லாஹ் கூலி கொடுக்கிறான். ஒரு முஷ்ரிக் ஷிர்க்கில் இருக்கிறவன் 60 70 வருஷம் வாழ்ந்தாலும் அவன் நினைக்கிறான், நான் 60 70 வருஷம் அல்ல 1000 வருஷம் வாழ்ந்தாலும் நான் இந்த மதத்தில் தான் இருப்பேன், நான் இந்த சிலையைத்தான் வணங்குவேன். அவனுடைய நீயத்துக்கேற்ப நிரந்தரமான நரகத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். நீயத்து என்று சொல்றது மனிதனுடைய செயல்பாடுகளில் அவ்வளவு பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. முஸ்லீமுடைய ரிவாயத்தில் வந்திருக்கிறது, ஒரு மனிதர் பாதையில் போய்கொண்டிருந்தார், ஒரு மரத்துடைய கிளை அது விழுந்திருந்தது, போற வாரவர்களுக்கு கொஞ்சம் இடைஞ்ச வரக்கூடிய வாய்ப்பு இருந்தது. இவர் என்ன செய்கிறார், அந்த கிளையை அகற்றி போடுறார். அகற்றி போடும் பொழுது ஒரு நீயத்தை வைக்கிறார். என்ன நீயத்து என்றால், நான் முஸ்லீம்களுக்கு இந்த பாதையில் வரக்கூடிய என்னுடைய சகோதரர்கள் யாரும் இதில் இடறி கஷ்டப்படக்கூடாது, இந்த நோக்கத்தில் நான் இதை எடுத்து போடுறேன் என்ற நீயத்தை மனசுல வச்சுக்கொள்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் மிஅராஜுக்கு போய் வந்து சொல்கிறார்கள், ரஅய்து ரஜுலன் யதகல்லபு ஃபில் ஜன்னா, மனிதன் ஒரு மனிதனை பார்த்தேன், அவர் சுவர்க்கத்தில் அங்கும் இங்கும் அவர் நடமாடிக்கொண்டிருக்கிறார். காரணம் எதுவுமே இல்லை, அவர் தான் இந்த மனிதன். பாதையில் போய்கொண்டிருக்கும் பொழுது ஒரு மரக்கிளை இருந்தது, ஒரு பெரிய நீயத்தோடு அதை அகற்றினார். அல்லாஹு தாலா அதற்கு பாரமாக சுவர்க்கத்தை கொடுக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, நீயத்து என்று சொல்றது எங்களுடைய சின்ன சின்ன செயல்களுடைய கூலிகளையும் பெரிசாக மாத்திடும். நிகாஹ் செய்யும் பொழுது என்ன நீயத்து இருக்கணும், இதையும் இஸ்லாம் அழகாக சொல்லி தந்திருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ثلاثه حق على الله يعونهم, மூன்று பேர்கள் இருக்கிறார்கள், இவர்களுக்கு உதவி செய்வது அல்லாஹ்வுடைய கடமை. இந்த மூணு பேரும் பயப்பட வேண்டியதில்லை, அவர்களுக்கு உதவி செய்வது அல்லாஹ்வுடைய கடமையாக இருக்கிறது. அதுல ஒருவர் யார் என்றால், அன்னாக்கிஹ் அல்லதி யுரீதுல் அஃபா, திருமணம் முடிக்கிறார், அவருடைய நோக்கம் திருமணம் முடிச்சு நான் என்னுடைய வாழ்க்கையில பக்குவத்தை ஏற்படுத்திக் கொள்ளணும், நான் பாவங்கள் இருந்து தூரமாக இருக்கும். இந்த நீயத்தில் ஒருவர் திருமணம் முடித்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இவருக்கு உதவி செய்கிறது அல்லாஹ்வுடைய கடமை. இந்த நீயத்தோட திருமணம் முடிக்கிற நேரத்தில் யாரும் பயப்பட வேண்டியதில்லை, நான் திருமணம் முடித்து எப்படி குடும்ப வாழ்க்கை நடத்த போகிறேன், என்னிடத்தில் பணம் குறைவாக இருக்கிறது, என்னிடத்தில் குடும்பம் நடத்தக்கூடிய அளவுக்கு பெரிய எனக்கு எதுவும் வசதி இல்லையே, எனக்கு அது செய்ய முடியாது, எனக்கு அந்த குறைபாடு இருக்கிறது, இந்த குறைபாடு இருக்கிறது, யாரும் கவலைப்பட வேண்டியதில்லை. ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, இந்த நீயத்தோட திருமணம் முடிங்க, அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்கிறது அல்லாஹ்வுடைய கடமை. பலரும் பல நோக்கங்களை திருமணம் செய்கிறாங்க, பலரும் பல நோக்கங்களை திருமணம் செய்கிறாங்க. ஒரு முஸ்லீம் என்ன நோக்கத்துக்காக திருமணம் செய்யணும், ஹதீஸ் நமக்கு சொல்லி தருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், துன்கஹுல் மர்அது லி அர்பா. உலகத்தில் பெரும்பாலும் நடக்கக்கூடிய திருமணங்களில் பெண்களை நாலு நோக்கங்களுக்காக வேண்டி ஆண்கள் திருமணம் செய்கிறார்கள். லிமாலிஹா, சிலர் திருமணம் செய்கிறாங்க அந்த பெண்ணுடைய பொருள், அவர்கிட்ட இருக்கக்கூடிய சொத்து, அதை அடிப்படையாக நோக்கமாக வைத்து முடிக்கிறார்கள். நபி அவர்கள் நமக்கு வழிகாட்டுறாங்க, எப்பையும் திருமணம் முடிக்கும் பொழுது பெண்ணுடைய சொத்துக்களை நோக்கமாக வச்சு முடிக்காதீங்க, அது வாழ்க்கையில் சில சோதனைகள் உண்டாகும், சில விதமான பிரச்சனைகளில் மனிதனை கொண்டு போய்விடும். வெறும் சொத்தை அடையணுமென்றதற்காக வேண்டி திருமணம் முடிக்கிறது. வலி ஹசபிஹா, இன்னும் சிலர் திருமணம் முடிக்கிறாங்க குடும்ப கௌரவத்துக்காக, நான் அந்த ஃபேமிலியில் குடும்பம் அந்த குடும்பத்தில் நான் திருமணம் முடிச்சிருக்கிறேன், அந்த பேர் எனக்கு கிடைக்கணும், எனக்கு சொத்து இருந்தாலும் சரி அந்த பிள்ளை எப்படி இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, எனும் ஒரு பேருக்காக வேண்டி முடிக்கிறார்கள். எங்களுக்கு வழிகாட்டுறாங்க, நீங்கள் இந்த குடும்ப கௌரவங்களை திருமணத்தில் தேட போகாதீங்க. ஒலி ஜமாலிஹா, இன்னும் சில ஆண்கள் பெண்களை திருமணம் செய்கிறார்கள், அவர்களுடைய நோக்கம் அந்த பெண்ணுடைய அழகு, அழகுக்காக வேண்டி திருமணம் செய்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வழிகாட்டுகிறார்கள், எந்த பெண்ணையும் அவர்களுடைய வெறும் அழகுக்காக வேண்டி திருமணம் செய்ய போகாதீங்க. வெறும் அழகுக்காக வேண்டி திருமணம் செய்ய போகும் பொழுது அங்கே சில சோதனைகள் அந்த கணவனுக்கு உண்டாகுது. இமாம் மவர்தி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அதாவது என்னுடைய முன்னோர்களான உலமாக்கள் அழகு வசீகரமான, அதாவது மிக அழகிய பெண்களை திருமணம் முடிக்கிறதை வெறுக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். சிலருக்கு ஆசை எப்படியாவது நல்ல அழகான பெண்ணை முடிக்கணும் என்று நினைக்கிறாங்க, சொல்றாங்க உலமாக்கள் இதை வெறுக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்கள் தன்னுடைய நெருக்கமான நண்பர்கள், நெருக்கமான மாணவர்களுக்கு வசியத்தாக சொல்லுவாங்களாம், மிச்சம் வசீகரமான பெண்களை நீங்க திருமணம் முடிக்காதீங்க. காரணம் என்னண்டால், அழகு கொடுக்கப்பட்ட பெண் குழந்தைகள், பெண்கள் அவர்கள் ஒன்று கெட்டவர்களுடைய பார்வையிலிருந்து தப்புவதில்லை, அடுத்தது அவர்கள் பலவிதமான சோதனைகளுக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். பெற்றோர்களுக்கு தெரியும், குழந்தைகள் கொஞ்சம் அழகாக இருந்துட்டாலே அந்த அழகின் காரணத்தினால் எத்தனை இடங்கள் அவர்கள் கஷ்டங்களுக்கு சோதனைகளுக்கு முகம் கொடுக்க வராங்க. மக்களுடைய கண்கள் கண்ணூர் போன்ற அந்த பயங்கரமான பார்வைகளால் பெண்கள் சோதிக்கப்படுறாங்க, குழந்தைகள் சோதிக்கப்படுறாங்க. இது மாதிரி பலரும் அந்த பெண்ணை கண் வைக்கிறார்கள். அந்த ஒவ்வொரு பார்வைகளும் அந்த பெண்ணுக்குள்ள சில ஒரு விதமான நஷ்டங்கள் ஏற்படுத்து. அடுத்தது சொல்கிறார்கள், அடுத்த காரணம் என்னென்றால், அந்த பெண்ணுடைய பார்வை சில வேளை அவளை சோதனைக்குள்ள ஏற்படுத்தினோம். அதாவது மிக அழகு இருந்தால் அவர்களை அறியாமலேயே அவர்களுக்குள்ள ஒரு தற்பெருமை இருக்கும், அது அவர்கள் தன்னை பார்க்கக்கூடிய பார்வை, அது சில குறைபாடுகள் ஏற்படுத்தும். கண்ணியமான சகோதரர்களே, வெறும் அழகுதான் குடும்ப வாழ்க்கை அல்ல. ஒரு மனிதனுக்குள்ள அழகு என்றது ஒரு பண்புதான், அழகு அல்லாத எத்தனையோ நல்ல பண்புகள் இருக்கு. ஆண்களில் பார்க்கிறோம் எத்தனையோ பேர் அழகாக இருக்கிறார்கள், ஆனால் கிட்ட போய் கொஞ்சம் பழகினால் எங்களுக்கு தெரிவித்தால் எனக்கு சரி வரவே மாட்டாது, இவரோடு என்ன என்ன இணையால் இவரோடு சேர்ந்து போயே இயலாது. ஏன், அழகு இருக்குது ஆனால் அழகல்லாத எத்தனையோ பண்புகள் உள்ளவன் மனிதன், அந்த மனிதனிடத்தில் அந்த பண்புகள் இல்லை. அதனால நாங்கள் ஒரே நிமிஷத்தில் விளங்குறோம், இவரோடு என்ன எனக்கு சேர்ந்து வாழ இயலாது, இவர் எனக்கு சரிவர மாட்டாது என்றதை நாங்கள் விளங்குறோம். பெண்களும் ஆண்களை போன்றவர்கள் தான், வெறும் அழக பார்க்கிறோம், நாங்கள் நினைக்கிறது அழகான ஒரு பிள்ளையை முடிக்கணும் என்று நினைக்கிறது. ஆனால் ஒரு பெண் என்பவள் வெறும் அழகுக்குரியவள் மட்டுமல்ல, அங்கே எத்தனையோ பண்புகள் இருக்குது. நாங்கள் எல்லாரும் குழந்தைகளாக பிறந்து வளர்ந்தவர்கள், எங்களோட தாய்மார்கள் அழகானவர்களாக இருக்கிறோம் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோமா, அல்லது வேறு வேறு எதிர்பார்ப்புகள் எங்களுக்குள்ள இருக்கிறதா? ஒவ்வொரு குழந்தையும் நினைக்கிறது, என்னுடைய தாய் அழகான குணமுள்ளவளாக இருக்கணும், இரக்கம் உள்ளவனாக இருக்கணும், என்னுடைய தாய் நல்ல பண்புள்ளவளாக இருக்கணும். ஒவ்வொரு குழந்தையும் எதிர்பார்க்கிறது. அழகுல வேலை இல்லை குழந்தைக்கு. குடும்ப வாழ்க்கை என்று சொல்றது வெறும் அழகோட மட்டுப்படுத்தப்பட்டதல்ல, அதற்கு பின்னால் அஹ்லாக் இருக்கிறது, அன்பு இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், தஸவ்வஜுல் வதூதல் வலூத், இரக்கம் காட்டக்கூடிய பெண்களை நீங்க திருமணம் முடிங்க. யார் அன்பாக நடப்பாங்களோ அந்த மாதிரியான பெண்களை திருமணம் முடிங்க. அன்பாக நடக்கிறவர்களை எப்படி புரியலாம் என்றால், எப்படி விளங்கி கொள்ளலாம், அவர்களுடைய குடும்பத்தை பாருங்க. அந்த பெண்ணுடைய தாய் தன்னுடைய கணவனோட எப்படி அன்பாக நடக்கிறாள், அந்த தாய் தன்னுடைய குழந்தைகளோட எப்படி அன்பாக நடக்கிறாள், சகோதர சகோதரிகளோட அந்த தாய் எப்படி அன்பாக நடக்கிறாள், இதை பார்த்தால் ஒரு பெண்ணிடத்துல இருக்கக்கூடிய அன்பை புரிஞ்சு கொள்ளலாம். வழிகாட்டுறாங்க எங்களுக்கு, அழக நோக்கமாக வச்சு திருமணம் முடிக்காதீங்க. நாலாவது, சிலர் பெண்களுடைய தீனை பார்த்து திருமணம் முடிக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபஃபர் பிதாதி தீன், தீன் உள்ள ஒரு பெண்ணை நீ எப்படியாவது அடைந்து கொள், அங்கதான் சந்தோஷம் இருக்குது. வாழ்க்கையுடைய சந்தோஷம் அங்கதான் இருக்குது. ஒரு தீனுடைய பெண், தீனுள்ள பெண் திருமணம் முடிச்சு கணவனுடைய வீட்டுக்கு வரும் பொழுது அவ பரக்கத்தை எடுத்துட்டு வாரா, அவ பரக்கத்தை எடுத்துட்டு வாரா. திருமணம் என்றாலே அல்லாஹு தஆலா அதுல ஹைரையும் பரக்கத்தையும் வச்சிருக்கிறான். திருமணம் முடிக்கக்கூடிய யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் எப்படி செலவழிப்பேன், நான் எப்படி இதெல்லாம் சுமந்து கொள்வேன், குழந்தைகள் கிடைச்சா வாழ்க்கை பாரமாகிடுமே, இந்த கவலை வேண்டாம் கணவர்களுக்கு. ஏனென்றால் அல்லாஹு தஆலா படைத்திருக்கிற ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் அவன் ரிஸ்க எழுதி இருக்கிறான். யார் எவ்வளோ யாருக்கு எவ்வளோ சாப்பாடு, எவ்வளோ தண்ணீர், எவ்வளோ வாழ்க்கையில் என்னென்ன கிடைக்கும் எல்லாத்தையும் அல்லாஹ் அவர்களுக்கு எழுதி முடிவு செய்திருக்கிறான். வரக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளும் தன்னுடைய ரிஸ்கோட தான் வந்து சேருது, தன்னுடைய சாப்பாட்டோட தான் வந்து சேருகிறது. அதனால தான் குர்ஆன் சொல்லுது, வலா தக்துலு அவுலாதகும் ஹஷ்யத இம்லாக், சாப்பாடு கொடுக்கிறதுக்கு கஷ்டம் வந்துடுமோ என்ற பயத்தில் உங்களோட குழந்தைகளை கொல்லாதீங்க, குழந்தைகளை கொலை செய்யாதீங்க. நீங்கள் அல்ல, நஹ்னு நர்சுகுஹும் வஇய்யாகும், அந்த குழந்தைகளுக்கு நாங்கள் தான் சாப்பாடு கொடுக்கிறோம், உங்களுக்கும் நாங்கள் தான் சாப்பாடு தாரோம். எங்களோட வீட்டுக்கு வரக்கூடிய மனைவி, மர்மகளாக வரக்கூடியவள், அவளுடைய ரிஸ்கை எடுத்துக்கொண்டு தான் வாரா. அல்லாஹு தஆலா ஒரு விசேஷமான பரக்கத்தை கணவன்மார்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் ஏற்படுத்துகிறான் திருமணத்தின் மூலமாக. ஹைரான நல்ல திருமணம், பரக்கத்துள்ள திருமணம் நடக்கும் பொழுது அல்லாஹு தஆலா வாழ்க்கையிலையும் பல பரக்கத்துகளை ஏற்படுத்துகிறான். குழந்தைகள் எப்போ கிடைக்கிறதோ மேலதிகமான ஒரு பரக்கத்தையும் அல்லாஹு தஆலா சேர்த்து கொடுத்துடுறான். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா திருமண வாழ்க்கையில் வைத்திருக்கக்கூடிய பரக்கத்தையும் ஹைரையும் அடைந்து கொள்வதற்கு ஒரு வழி எங்களுக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. அது என்ன வழி என்று சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அதமுன் நிகாஹி பரக்கத்தன் ஐசருஹு மூனா, அதிக பரக்கத்துள்ள திருமணம், நிறைய பரக்கத்துள்ள திருமணம். எந்த திருமணம் என்றால், எதில் எந்த திருமணத்தில் மிக குறைவாக செலவழிக்கப்படுகிறதோ அந்த திருமணம். கண்ணியமான சகோதரர், இதை நாங்கள் விளங்கணும். பலவிதமான நிகழ்வுகள், நாங்கள் பல சாப்பாடுகள் போடுறோம், பலவிதமான நிகழ்வுகள் எங்களோட வீடுகளில் நடக்குது. அவைகளில் தாராளமாக பெரிய சாப்பாடு கொடுக்கிறோம், பலதையும் நாங்கள் செலவழிக்கிறோம், பல விதமாகவும் செலவழிக்கிறோம். சரியத்துக்குட்பட்டதாக இருந்தால் அதெல்லாம் கூடும். ஆனால் திருமணம் என்று வரும் பொழுது மார்க்கம் எங்களுக்கு எதை எதிர்பார்க்கிறது, எங்கள்கிட்ட எதை எதிர்பார்க்கிறது என்றால், அது மிக செலவு குறைந்த திருமணமாக இருக்கணும். அதில் தான் அல்லாஹ் கூடுதலான பரக்கத்தை வச்சிருக்கிறார். திருமணம் முடிக்கக்கூடிய ஒவ்வொரு ஆணும் நினைக்கணும், அவர் விளங்கணும், இந்த திருமணம் என்றது நான் ஊருக்காக வேண்டி முடிக்கிற திருமணம் அல்ல, இது என்னுடைய குடும்பத்துக்காக நான் முடிக்கிற திருமணம் அல்ல, என்னுடைய தாய் தகப்பனுக்காக முடிக்கிற திருமணம் அல்ல, என்னுடைய நண்பர்களுக்காக நான் முடிக்கிற திருமணம் அல்ல, இது என்னுடைய வாழ்க்கைக்காக நான் முடிக்கிற திருமணம். இதனுடைய பரக்கத்து எனக்கு தான் வேணும், இந்த பரக்கத்து கிடைச்சால் வாழ்க்கையில் எனக்கு தான் சந்தோஷம், என்னுடைய நண்பர்களுக்கு அல்ல. கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலா திருமணத்துடைய பரக்கத்தை எங்கே வச்சிருக்கிறான் என்றால், செலவு குறைக்கப்படணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிகாஹுடைய இந்த மஜ்லிஸ்களை நடத்தி வைக்கும் பொழுது மூன்று குர்ஆனுடைய ஆயத்தை ஓதுவார்கள். மூணு ஆயத்துக்கள், ஒன்று யா அய்யுஹல்லதீனா ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாதி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். இரண்டாவது ஆயத் யா அய்யுஹன்னாஸு தக்கு ரப்பகுமுல்லதீ கலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. இது இரண்டாவது. மூன்றாவது ஆயத் يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا. இந்த மூணு ஆயத்துகளையும் பார்த்தால் பெரிய அளவுல திருமணத்தோட சம்பந்தப்பட்ட ஆயத்துகள் அல்ல. முதலாவது ஆயத்து என்ன சொல்லுது? ஈமான் கொண்டவர்களே அல்லாவை பயந்து கொள்ளுங்கள், எப்படி பயப்பட வேணுமோ அந்த மாதிரி. இரண்டாவது ஆயத்துல ரெண்டு இடங்கள்ல அல்லாவை பயந்து கொள்ளுங்கள். யா யுஹன்னா சுத்தகூ ரப்பக்கும், ஆயத்துடைய ஆரம்பமே அதுதான், உங்களுடைய ரப்பை பயந்து கொள்ளுங்கள். இடையிலேயும் அல்லாஹ் சொல்றான் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள். மூணாவது ஆயத்தும் என்ன சொல்லுது? அல்லாவை பயந்து கொள்ளுங்கள். யா யுஹல்லீனா மனுத்தகுல்லா, ஈமான் கொண்டவர்களே அல்லாவை பயந்து கொள்ளுங்கள். கண்ணியமானவர்களே, நிக்காஹுடைய மஜ்லிஸ்ல இந்த மூணு ஆயத்தையும் நபி அவர்கள் ஏன் இதை புரட்டி எடுத்திருக்கிறாங்க? இதல்லாத இதோட சம்பந்தப்பட்ட எத்தனையோ ஆயத்துகள் இருக்கும் பொழுது இந்த ஆயத்துக்களை ஏன் புரட்டி எடுத்திருக்கிறார்கள்? காரணம் இருக்குது, இல்லாமல் இல்லை, காரணம் இருக்குது. இஸ்லாம் என்று சொல்றது ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு வந்த மார்க்கம் அல்ல, கியாமத் வரைக்கும் வரக்கூடிய மனிதர்களுக்குரிய மார்க்கம். கியாமத் வரைக்கும் என்னென்ன பிரச்சனைகள் வருமோ அத்தனைக்கும் இதற்குள்ள தீர்வு இருக்கிறது. அல்லாஹு தஆலா இன்றைய செய்தியையும் அறிந்தவன், நாளைக்கு நடக்க இருக்கிறதையும் அறிந்தவன், ஆலிமுல் கைபாக இருக்கிறான். கண்ணியமானவர்களே, ஒரு காலம் இருந்தது திருமணம் என்று சொல்றது சர்வ சாதாரணமாக மக்கள் அதை நடாத்தி வந்தார்கள். பின்னால இந்த உம்மத்துக்கு வந்திருக்கக்கூடிய மிக பெரும் சோதனை இந்த திருமணம் என்று சொல்றது. உண்மையிலேயே இது அல்லாஹ்வுக்கு எப்படி எப்படியெல்லாம் மாறு செய்யலுமோ அப்படி அப்படியெல்லாம் மாறு செய்கிற ஒரு நிகழ்வாக மாறிக்கொண்டு வந்திருக்கிறது. திருமணத்தில் திருமணம் வரும் பொழுது எல்லாரையும் ஞாபகப்படுத்துறோம். யார் இவ்வளவு காலம் மறந்திருந்தவர்களையும் அவரை திருமணத்துக்கு அழைக்கணும், இவரை அழைக்கணும், இவரை அழைக்கணும். ஒரே ஒரு ஆளை மறக்கிறோம் என்றா அல்லாவை மட்டும் மறந்துடுறோம். அல்லாவை மட்டும் திருமணத்துல மறக்கிறோம். அல்லாவுடைய சந்தோஷம் எதுல இருக்கிறது அதை நாங்க பாக்குறது இல்லை. கண்ணியமான சகோதரர்களே, வெறும் எங்களுடைய பணத்திமிரையும் எங்களுடைய ஆள் பலத்தையும் காட்டுறதற்குரிய இடமாக அதனுடைய டிஸ்பிளேயாக நாங்க ஆக்கி வச்சிருக்கிறோம் எங்களோட திருமணங்களை. இந்த நிலை வரும் என்றது கண்ணியமானவர்களே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியான நிலைகள் திருமணத்தில் வரக்கூடாது என்றதற்காக தான் மூணு ஆயத்துக்கள் ஓதுறாங்க. மூணு நிலையும் என்ன சொல்ல வராங்கன்றா, அல்லாவை பயந்து நடந்து கொள்ளும். திருமணத்தின் பொழுது அல்லாவை மறந்துடாதீங்க. திருமணம் சாதாரணமாக நடக்கணும். அடுத்தது, எந்த இடத்துல விஷயம் இருக்குதோ அந்த இடத்துல தான் ஷைத்தானுடைய முயற்சியும் கூட. எந்த இடத்துல விஷயம் இருக்கிறதோ, கயிறு இருக்கிறதோ, பரக்கத்து இருக்கிறதோ, அங்கதான் ஷைத்தானுடைய முயற்சியும் கூட. திருமணத்தை ஒரு வாலிபர், ஒரு கணவராக வரக்கூடியவர் அல்லது பெற்றோர்கள் சாதாரணமாக நடக்கணும், தீனுடைய அடிப்படையில் எங்களை திருமணத்தை நடந்து ஒரு பரக்கத்தான திருமணமாக ஆக்கணும் என்று முன்னுக்கு வந்தாலும் அவர்களுக்கு வரக்கூடிய தடைகள் ஒன்று ரெண்டல்ல, எத்தனையோ பயங்கரமான தடைகள் அவர்களுக்கு வருது. அவர் குறை சொல்றாரு, இவர் குறை சொல்றாரு, அவர் சொல்றாரு, ஏன் அப்படி செய்யலுமா, இப்படி செய்யலுமா, நாங்க அப்படி செஞ்சோம் தானே. பல விதத்திலையும் அவருக்கு சோதனை வர ஆரம்பிக்குது. சாதாரணமான சோதனை அல்ல. ஏன் காரணம் என்றால், ஷைத்தானுக்கு தெரியும் அங்கதான் ஹைர் பரக்கத் மறைஞ்சிருக்குது. உங்களோட திருமணத்தை மிக லேசாக சாதாரணமாக நீங்க நடத்தினீங்க என்றா ஏற்படக்கூடிய பரக்கத்து இருக்குது. இது அல்லாஹ் நாடினா கியாமத்து நாள் வரைக்கும் உங்களோட சந்ததியில வெளிப்படும். அதனால ஷைத்தான் அங்க முயற்சி செய்யறான் இந்த பரக்கத்தை இல்லாமலாக்கணும். கண்ணியமான சகோதரர்களே, எங்களோட திருமணங்கள் இது லேசிப்படுத்த, எவ்வளவு திருமணம் சாதாரணமாக மிக குறைந்த செலவு நடத்தப்படுகிறதோ அந்த அளவுக்கு அதுல பரக்கத்து இருக்கிறது. எங்களோட வாலிபர்கள் தயாராகணும். ஒவ்வொரு பெற்றோரும் நினைக்கணும், நான் என்னுடைய குழந்தைகளுடைய திருமணத்தை, நான் என்னுடைய திருமணத்தை பரக்கத்துள்ளதாக ஆக்கணும், சின்ன செலவுல நான் இந்த திருமணத்தை முடிக்கணும். சாதாரணமான மகர், சிறிய தொகை மகர், அதே நேரத்தில் செலவுகள் சின்னதாக அமையணும். எந்த அளவுக்கு உலமாக்கள் சொல்றாங்க என்றால், சாப்பாடு ஒரே ஒரு சாப்பாட்டோட நிறுத்திக் கொள்ளுங்க. சாப்பாடு ஒரே ஒரு சாப்பாட்டோட நிறுத்திக் கொள்ளுங்க. மத்த சாப்பாடுகள் வேற வேற நேரங்கள்ல நாங்க பலருக்கும் சாப்பாடு கொடுக்கிறோம், விருந்தாளிகளை கூப்பிட்டு கொடுக்கிறோம். திருமணம் என்று வரும் பொழுது இதுல மார்க்கம் முறை ஒன்றை காட்டி இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடிச்சு கொடுத்திருக்கிறார்கள், முடிக்க சொல்லி இருக்கிறார்கள், திருமணத்துல சாப்பாடும் கொடுத்திருக்கிறாங்க. ஒரே ஒரு சாப்பாடு கணவனுடைய வலிமா மட்டும்தான், கணவனுடைய வலிமா மட்டும்தான் சாப்பாடு. பெண் வீட்டு சாப்பாடும் வேணாம் சொல்றாங்க. அக்குத்துடைய மஜ்லிஸ்ல கூட எந்த சாப்பாடும் கொடுக்கறத நீங்க தவிர்த்து கொள்ளுங்க. இதை கூட இல்லாமலாக்க சொல்றாங்க. ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி அக்குத்துடைய மஜ்லிஸ்ல சாப்பாடு கொடுக்க இல்லை. இதுல நாங்க வழிகாட்டுறது குறைச்சு கொள்ளுங்க, அதை குறைச்சு கொள்ளுங்க, இதை குறைச்சு கொள்ளுங்க என்றதுக்காக வேண்டிய அல்ல. பூர்த்தியாக இல்லாமலாக்குங்க இந்த சாப்பாடுகளை, இந்த ஃபங்க்ஷன்களை இல்லாமலாக்குங்க. எந்த அளவுக்கு சாதாரணமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேசித்து வந்த ஒரு மகள் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள், ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை தான் நபி அவர்களுடைய பரம்பரை உலகத்துல பரவுறதற்கு அல்லாஹ் தெரிவு செய்தார். மற்ற எல்லா குழந்தைகளும் பெண் குழந்தைகள் இருந்தார்கள், எல்லாருமே நபி அவர்களுடைய வாழ்நாளிலே வஃபாத் ஆகிட்டாங்க. ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ் தெரிவு செய்தான், அவர்களுக்கு ஹசன் ஹுசைன் என்று ரெண்டு குழந்தைகள் அல்லாஹ் கொடுக்கிறான். ஹசன் ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹுமா அவர்களுக்கு சிப்தை ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லப்படுகிறது. சிப்த் என்று அசில்ல சொல்றது மரத்துடைய கிளை, மரத்துல கிளை இருக்கிறது, அந்த கிளைக்கு தான் சொல்றது. ஒரு மரம் அதுல பல கிளைகள் இருக்கும். நபி அவர்களுடைய இந்த ரெண்டு பேர குழந்தைகளுக்கும் சிபுத் என்று சொல்றது நபி அவர்களுடைய பரம்பரை அந்த ரெண்டு குழந்தைகள் மூலமாகத்தான் உலகத்துல பரவியது. இன்று வரைக்கும் ஹசனிகள் ஹுசைனிகள் என்று உலகத்துல இருக்கிறார்கள். கியாமத் வரைக்கும் அந்த குடும்பம் இருக்கும் என்றும் ஹதீஸ்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, அந்த ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் வயதுக்கு வந்துட்டாங்க. திருமணம் பேசி பலரும் வந்து பெண் கேட்கிறாங்க, ஃபாத்திமாவை எங்களுக்கு முடிச்சுட்டாங்க, எனக்கு முடிச்சுட்டாங்க என்று பலரும் கணவன்மார்கள் வந்து கேட்கிறாங்க. நபி அவர்கள் யாரையுமே தன்னுடைய மகளுக்கு பொருத்தமானவர்களாக காண இல்லை, அதனால மௌனம் சாதிக்கிறார்கள். சில சஹாபாக்கள் அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட போய் சொல்றாங்க, அலி இப்படிதான் ஃபாத்திமாவுக்கு மக்கள் திருமணம் பேசி வராங்க, நீங்களும் போய் கேட்டு பாருங்களேன். அலி ரழியல்லாஹு அன்ஹு பாக்குறாங்க, அவர்கள் திருமணம் ஆகல, 21 வயசு. வாராங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மஜ்லிஸுக்கு. வந்தால் கேட்கறதுக்கு வெக்கமாக இருக்கிறது, வளமையை விடவும் அலி ரழியல்லாஹு அன்ஹு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விலகி கொண்டாங்க. கேட்கிறாங்க, அலி என்னுடைய மகள் ஃபாத்திமாவை திருமணம் பேசியா வந்தீங்க என்று கேட்கிறாங்க. கண்ணியமான சகோதரர்களே, ஒரு திருமணம் எவ்வளோ சாதாரணமாக லேசாக நடக்குது, எப்படி வழிகாட்டுறாங்க பாருங்க. மாமா கேட்கிறார் மருமகனை பார்த்து, நீங்க வந்திருக்கிறது என்ன மகளை திருமணம் பேசியா? ஆமியான சூழல்லா, உங்களோட மகளை கேட்டுதான் வந்திருக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சரி நான் உங்களுக்கு முடிச்சுட்டாரே. கேட்கிறாங்க, அலி உங்கள்கிட்ட மகராக கொடுக்கறதுக்கு வலிமாவுக்கு எதுவும் இருக்குதா, ஏதாவது வசதி பணங்கள் இருக்கிறதா? அறிவதியான்னு சொன்னாங்க, இல்லை யார சூழல்லா, ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, சில நாட்களுக்கு முன்னால நான் உங்களுக்கு ஒரு யுத்த கவசம் தந்தேனே, அந்த கவசம் எங்க? அது ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அது இருக்குது யார சூழல்லா. அவங்க நினைச்சாங்க நபி அவங்க கேட்கறது பணம் தான், இது யுத்த கவசம் தானே, அதால என்ன செய்யறது? சொன்னார்கள், அது இருக்குது யார சூழல்லா. சொன்னாங்க, அதை கொண்டு போய் வித்து பணமாக்கி எடுத்துட்டு வாங்க. அலி ரழியல்லாஹு அதை எடுத்துட்டு போறாங்க பஜாருக்கு. அதுல உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாக்குறாங்க, அலி வியாபாரத்துக்கு வந்திருக்கிறார் தன்னுடைய அந்த கேடயத்தை எடுத்துக்கொண்டு. கேட்டாங்க, எவ்வளவு குத்தாரிங்க நான் வாங்குறேன்? சொன்னாங்க, 30 திர்ஹம் அல்லது 30 தீனார் என்று சொல்ல, 30 தீனாரை கொடுத்து அந்த கேடயத்தை வாங்கி கொண்டு போறாங்க உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள். அந்த பணத்தை எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க, யா ரசூலல்லாஹ் இதோ இருக்குது பணம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுல ஒரு பகுதியை எடுத்து அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கே திருப்பி கொடுக்குறாங்க, நீங்க உங்க செலவுக்கு வச்சுக்கொள்ளுங்க. மறுபகுதியை ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அந்த பணத்தால அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹுமா ரெண்டு பேருக்கும் தேவையான ஒரு மெத்தை, ஈச்ச மரத்துடைய ஓலைகள் போட்டு செய்யப்பட்ட ஒரு மெத்தையும் ஒரு தலையணையும், அவர்களுக்கு தண்ணீர் வைத்துக் கொள்வதற்காக வேண்டி ஒரு தோல் பாத்திரத்தையும் கொடுத்து அனுப்புகிறார்கள். அதோட மா அரைக்கிறதுக்காக வேண்டி ஒரு அந்த காலத்துல அம்மி மாதிரி ஒரு வகையான திருகை கல் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கல் இருந்தது, அதையும் கொடுக்கிறாங்க. அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தங்குறதற்கு சொந்த வீடும் கிடையாது. ஒரு அன்சாரி சஹாபி தன்னுடைய வீட்டுல ஒரு அறை கொடுத்திருந்தார், ஒரு ரூமை கொடுத்திருக்கிறார், நீங்க இங்க வந்து தங்கிக்கொள்ளுங்க. திருமணம் முடியுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தில் உள்ள சில பெண்களோட ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை அனுப்பி வைக்கிறாங்க, கொண்டு போய் விட்டுட்டுவாங்க. போறாங்க, விட்டுட்டு வந்துடுறாங்க. இவ்வளவுதான் முடிஞ்சு. அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் வலிமா சாப்பாடு கொடுக்கறதுக்காக என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மருமகன் வலிமா சாப்பாடு கொடுக்கறதுக்காக என்ன செய்யறாங்க என்றால், காட்டுக்கு போய் புல்லு வெட்டி கொண்டு வருகிறாங்க. இது ஹிர் என்று சொல்லக்கூடிய ஒரு புல் இருந்தது. அந்த காலத்துல மதீனாவில் தங்கத்தை உருக்கக்கூடியவர்கள் நெருப்பு பத்த வைக்கிறதுக்காக அந்த புல்லை பாவிப்பாங்க. போய் புல்லு வெட்டி கொண்டு வராங்க, எதுக்காக, பஜார்ல கொண்டு போய் அதை வித்து அதுல வர காசை எடுத்து வலிமா கொடுக்கணும் என்றதற்காக. கண்ணியமான சகோதரர்களே, திருமணம் இவ்வளவு சாதாரணமாக நடந்தது, ஆனால் இன்று வரைக்கும் அந்த பரம்பரை இருக்கிறது. அல்லாஹு தஆலா அந்த பரம்பரையில எவ்வளவு சாலிஹான மனிதர்களை வச்சிருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரம்பரையில வந்து எத்தனையோ சாலிஹான பெரும் பெரும் உலமாக்கள் உலகத்துல வந்திருக்கிறாங்க என்றால், இந்த குடும்பத்துலதான் அல்லாஹு தஆலா அந்த பரக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறான். இந்த மாதிரி பரக்கத்து வேணுமாக இருந்தால் எங்களோட திருமணங்களும் சாதாரணமான செலவோடு நடக்கணும். சாப்பாடுகள் கொடுப்போம் பரவாயில்லை, சாப்பாடுகள் மக்கள் விரும்பக்கூடிய விதத்துல அவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கலாம். மார்க்கம் அதை தடை செய்யல. மதீனாவில் ஒரு மனிதர் திருமணம் முடிச்சு வலிமா போட்டார். அவர் பார்த்தார் எல்லாரும் ஆடு தான் கொடுக்கறாங்க, நான் ஒரு வித்தியாசமாக கொடுக்கணும். அவர் என்ன செய்தார் என்றா, 13 உடும்புகளை பிடிச்சி, 13 உடும்பு உடும்பு இருக்கு சாப்பிட்றது ஹலால், 13 உடும்புகளை பிடிச்சிட்டு வந்து அதைத்தான் தன்னுடைய வலிமாவுக்கு ரொட்டியோடு உடும்ப கொடுக்கிறார். மக்கள் விரும்பி சாப்பிடுறாங்க, பரவாயில்லை தாராளமாக கொடுக்கலாம். ஆனால் எங்கள்கிட்ட வந்திருக்கக்கூடிய ஒரு நடைமுறை, நாங்கள் சாப்பாட்டுக்கு செலவழிக்கிற செலவை விடவும் சில நேரங்களில் சாப்பாடு கொடுக்கிற இடத்துக்கு கூடுதலாக நாங்கள் செலவழிக்கிறோம். கொடுக்கிற சாப்பாடு ஒரு 300 ரூபா பொறுமதியான சாப்பாடு, 500 ரூபா பொறுமதியான சாப்பாடு தான். ஆனால் அந்த டேபிளுக்கு அந்த சேவுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய தொகை அது 5000ஆக இருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, சாதாரணமான பணமாக இது எங்களுக்கு வேணுமாக இருந்தால் சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் சமூகத்தில் இருக்கக்கூடிய தேவை உள்ளவர்களுக்கு இது சாதாரணமான பணம் இல்லை. இது இதுக்கு பேர் மார்க்கத்தில் தப்தீர். அதாவது எங்க செலவழிக்க தேவையில்லையோ அங்க போய் பணத்தை வீண் பண்றது, இதற்கு மார்க்கம் தப்தீர் என்று பேர் சொல்லுது. இதற்குரிய எச்சரிக்கை என்ன, அல்லாஹு தஆலா சொல்றான், இன்னல் முபத்திரீன கானு இஹ்வான ஷயாத்தீன். இந்த மாதிரி பணத்தை வீணான செலவு செய்யக்கூடியவர்கள் இவர்கள் ஷைத்தானுடைய கூட்டாளிகளாக இருக்கிறார்கள். ஷைத்தானுடைய கூட்டாளி, கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய பார்வையில மிக பயங்கரவாதி என்றால் அவன் ஷைத்தான் தான். உலகத்துல ஒரு கூட்டத்துக்கு பயங்கரவாதி என்று அவர்கள் பிளாக் லிஸ்ட்ல சேர்க்கும் பொழுது உலகமே அவர்களுக்கு பயப்படுது. அவர்களோட சேர்றதுக்கு எல்லாம் பயப்படுறாங்க. ஏனென்றால் எந்த இடத்துல அவர்கள் பிடிபடுவாங்க என்று தெரியாது. அல்லாஹ்விடத்துல பயங்கரவாதி யார் என்றால் இந்த ஷைத்தான் தான். அந்த லிஸ்ட்ல அல்லாஹ்வுத்தால இவர்களையும் சேர்க்கிறான். கண்ணியமான சகோதரிகளே, எங்களுடைய திருமணங்கள் இது வீண் விரயம் இல்லாம போகணும். அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தணும், எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில பரக்கத்துண்டாகணும். பள்ளிவாசல்ல திருமணத்தை நடத்துறது இது சுன்னத்தாக இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஜஅலூஹு ஃபில் மசாஜித், உங்களுடைய நிகாஹ்களை பள்ளிவாசல்ல நடத்துங்க என்று சொல்லி தர்ஹீப் செய்திருக்கிறார்கள். பள்ளிவாசல்ல இது அமலுக்குரிய இடம், இது இபாதத்துக்குரிய இடம், நல்ல மக்கள் வரக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், பள்ளிவாசல்ல பல நல்ல மனிதர்கள் தொழுகைக்கு பின்னால நல்ல நேரத்தில் துஆவோட இந்த திருமணம் நடக்குது. இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளும் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தக்கூடியதாக மார்க்கம் சொல்கிற பிரகாரம் அமையும் என்றிருந்தால் அல்லாஹு தாலா இந்த திருமணங்களில் பரக்கத்தை ஏற்படுத்துவான். இங்கு நடக்கக்கூடிய இந்த திருமணத்தையும் அல்லாஹு தாலா பொருந்தி கொள்வானாக. இவர்களுடைய வாழ்க்கையில அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்துவானாக. சாலிஹான சந்ததியை இவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்து கண்ணியப்படுத்துவானாக. வாழ்க்கையுடைய கஷ்டங்கள், நோய் நொம்பலங்கள், பிரச்சனைகளை விட்டும் அல்லாஹு தாலா இவர்களையும் இவர்களுடைய குடும்பத்தையும் பாதுகாப்பானாக. திருமணம் முடிக்கிறவர்களுக்கு வாழ்த்து சொல்றது சுன்னத்தாக இருக்கிறது, எங்கள் எல்லாரையும் அழைச்சிருக்கிறது. அவர்களுக்காக துவா செய்து அவர்களுக்கு வாழ்த்து சொல்லணும் என்றதற்காக. வாழ்த்து சொல்லக்கூடிய வார்த்தை, உலகத்துல பலரும் பல வார்த்தைகளை சொல்றாங்க. இஸ்லாம் ஹதீஸ் எங்களுக்கு சொல்லித்தர வார்த்தை பாரக் அல்லாஹ் உலக் என்று சொல்லும். இதை விட பாரக்கல்லாஹு லகுமா வஜமா பைனகுமா ஃபீ கைர் என்ற துவாக்களும் இருக்குது. சில நேரங்களில் பலருக்கு அது பாடம் இல்லாமல் இருக்கலாம். சுருக்கமான துவா நபி அவர்கள் சிலருக்கு இப்படியும் துவா செஞ்சிருக்கிறாங்க. பாரக்கல்லாஹு லக், அல்லாஹு தஆலா உங்களுக்கு பரக்கத் செய்வானா. சின்ன வார்த்தை, இதற்குள்ள இருக்கக்கூடிய கருத்து மிக ஆழமானது. அதனால எல்லாரும் அவர்களோட அவர்களை சந்திக்கும் பொழுது பாரக்கல்லாஹு லக் என்று துவா செய்யுங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை புரிந்து கொள்வானா.
For more lectures, visit slhub.com.